சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 51 அத்தியாயம். இரவில் நிகழ்ந்த இந்திர ஜாலம். கடற்கரை பிரதேசத்தை ஆக்கிரமித்துக் கொண்டதால் கடற்கரை பிரதேசம் ஏதோ ரணகலப்படுவது போன்ற பிரமையை சிருஷ்டித்திருந்தது. இவற்றை எல்லாம் கவனித்த கரிகாலன் அதற்கு மேல் அங்கு நிற்பதால் பல கண்டங்கள் ஏற்படக்கூடும் என்பதை உணர்ந்து கொண்டானாதலால் தான் நின்ற இடத்தை விட்டு சற்று தள்ளி ஒரு புறமாக குதித்து தாண்டி தன் போர் முறையையும் சரல் என்று மாற்றிக்கொண்டு திடீர் என்று யவன வீரர்கள் மீது பாய்ந்து இருவரை நிராயுதபாணிகளாக்கி யவன வீரர் தொலைவனையும் தன் உடலால் மோதி கீழே தள்ளி அவன் மார்பில் தன் கத்தியை ஊன்றிக்கொண்டு உங்கள் தலைவன் பிழைக்க வேண்டுமானால் வாட்களை கீழே போடுங்கள் என்று மற்ற வீரர்களுக்கு உத்தரவிட்டான். எதிர்பாராத இந்த போர் திருப்பத்தால் அசந்து போன யவனர்கள் வாட்களை கீழே போட்டு விடவே தலைவன் வாளையும் பிடுங்கி அவற்றோடு சற்று தூரத்தில் எரிந்த கரிகாலன் வீரர்களை நோக்கி 20 அடி பின்னால் செல்லுங்கள் என்று மீண்டும் ஆணையிட்டான். ஆணையிடும் சக்தி இரத்தத்திலேயே ஊறியிருந்ததாலும் அந்த சக்தி கண்களிலும் சந்தேகமின்றி பிரதிபலித்ததாலும் யவன வீரர்கள் ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்படும் பாவையைப் போல பின்னுக்கு சென்றனர். அடுத்த வினாடி யவன வீரர் தலைவன் மார்பில் இருந்து வாளை எடுத்துக்கொண்ட கரிகாலர் அந்த இடத்திலிருந்து இருட்டில் வெகு வேகமாக நடந்து மறைந்தான். திடலில் அன்று இருட்டு அதிகமாகவே இருந்தது. இருப்பினும் சற்று தூரத்தில் ஓடி வந்து கொண்டிருந்த பரதவரின் கைகளில் தெரிந்த பந்தங்கள் வெளிச்சத்தை அளிக்குமாதலாலும் இடமும் சுங்க சாவடி துறைக்கு அருகில் இருந்ததால் எதிரி மறைவதும் சாத்தியமில்லை என்ற தைரியத்தாலும் எப்படியும் எதிரியை பிடித்துவிடலாம் என்று துணிவு கொண்ட யவன வீரர் தலைவன் தன்னை சமாளித்துக் கொண்டு எழுந்து மற்ற வீரர்களை நோக்கி
ஏன் மாறம் போல் நிற்கின்றீர்கள்? வாட்களை பொறுக்கிக் கொள்ளுங்கள். அதோ அந்த பந்தங்களை வாங்கி வாருங்கள். ஒரு சிறு பயல் அவனை பிடிக்க முடியவில்லை என்றால் கடற்படை தலைவர் கழுத்தை திருகிவிடுவார் என்று மிரட்டியதன்றி
ஓடி வந்த பரதவர்களுக்கும் நடந்த விஷயத்தை சுருக்கமாக எடுத்து சொல்லி
அவன் காலில் பாதரட்சைகளும் புளித்தோளால் செய்யப்பட்டவை என்று அடையாளமும் கூறி அவனை எப்படியும் தேடி பிடிக்கும்படி பணித்தான்.
எவன வீரர் தலைவன் யாரை பிடிக்க தங்களை பணிக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ளாத பரதவ குல ஆடவரும் பெண்டிரும் களியாட்டங்களின் போது அருந்திய மதுபோதையில் உண்டான வெறியால் கையில் ஏந்திய பந்தங்களை ஆட்டிக்கொண்டு அந்த கடற்கரையில் நாலாபுரமும் ஓடினர். இருட்டில் கிடந்த திடலில் பல பந்தங்கள் வீசியும் எந்த இடத்திலும் கரிகாலனை காணாத யவன வீரர் தலைவன் பிரமித்தார். பரதவ மங்கையரும் ஆடவரும் பந்தங்களோடு கடற்கரையில் ஓடி ஓடி எதிரியை தேடிய காட்சியை கண்டு ஒருபுறம் வியந்த அந்த யவனனுக்கு அந்த பெரும் திடலில் எங்கும் ஒளிந்து கொள்ள குடிசையோ வேறு விடுதியோ இல்லாத அந்த பகுதியில் எப்படி அந்த வாலிபன் திடீரென்று மறைய முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடியாததோடு ராணியை பிடித்து வராதது மட்டுமன்றி குடிசைக்குள் இருந்த ஆளையும் இழந்துவிட்டதால் டைபீரியஸ் தன்னை என்ன செய்வானோ என்ற பீதியும் ஏற்படவே அவன் வெகு மும்மரமாக கரிகாலனை தேடும் பணியில் இறங்கினான். பெரும் கும்பல் தேடியும் கரிகாலன் எங்கும் கிடைக்கவில்லை. சங்கமத்துறை, பரந்தவர் குடிசைகள், பரந்தவர் பேர் இல்லங்கள், சுங்க சாவடியின் படித்துறை எல்லா இடங்களிலும் பரந்தவர் தேடியும் புலிப்பட்டை கட்டிய வாலிப வீரன் கிடைக்கவில்லை. இது யவன வீரர்களுக்கு மட்டுமல்ல, சுங்க சாவடிக்கு சற்று தள்ளி இருந்த பெரும் தூண்களின் கூட்டத்தில் ராணியுடன் மறைந்து கிடந்த அடிகளுக்கும் பெரும் வியப்பாக இருந்தது. புகாரின் சுங்க சாவடியின் படிகளின் பக்கத்தில் இருந்த பெரும் தூண்களின் மறைவில் பதுங்கி கடற்கரை மணல் திடலில் நடந்த அனைத்தையும் கவனித்துக் கொண்டே நின்றிருந்த சமநடிகள் அந்த இடத்தில் தன்னை காத்திருக்கும்படி கரிகாலன் கூறியதன் காரணத்தை நன்றாக உணர்ந்து இருந்தார். சுங்க சாவடியின் சுவரை அனைத்து வண்ணம் எழுப்பப்பட்ட பெரும் தூண்களின் மறைவு சாதாரணமாக காவிரி மூலம் உள்நாட்டில் இருந்து வந்து வெளிநாடு செல்ல காத்திருக்கும் பொதி மூட்டைகளை அடுக்கவே உபயோகப்பட்டு வந்தது என்பதையும் நூற்றுக்கால் மண்டபம் போல விசால அரங்கமாக தூண்களும் கருங்கல் கூரையும் தவிர வேறு எதுவும் இல்லாத பெரும் மண்டபமாக இருந்ததாலும் பொதி மூட்டைகளும் ஏராளமாக கிடந்ததாலும் அதன் மறைவில் இருப்பவர்களை கண்டுபிடிப்பது எளிதல்லவென்பதையும் உணர்ந்த அடிகள் நீண்ட நேரம் அந்த தூண்களின் ஒரு கோடியில் இருந்த மூட்டைகளுக்கு அடியில் பதுங்கியிருந்தார். அப்படி பதுங்கியிருந்த நேரத்தில் தூரத்தை பெரும் ஓசை கேட்கவே ராணியை மெல்ல தூக்கிச் சென்று சில பஞ்சு மூட்டைகளின் மறைவில் உட்கார வைத்து புகாரின் ராணி உட்கார இது ஏற்ற இடமில்லைதான், இருந்தாலும் வேறு வழியில்லை என்று சமாதானம் சொல்லி ராணியை மறைக்க அவள் முன்பாக 2 பஞ்சு மூட்டைகளையும் எடுத்து அடுக்கினார். பிறகு தாம் மட்டும் வெளியே வந்து ஒரு தூண் மறைவில் நின்று தூரத்தில் நடப்பதை கவனித்தார். தூண்கள் இருந்த இடத்திற்கும் பரதவர் குடிசைகளுக்கும் இடையே இருந்த இருட்டின் காரணமாக அடிகளின் கண்களுக்கு முதலில் எதுவும் திட்டமாக தெரியாவிட்டாலும் பரதவர் பந்தங்களோடு ஓடி வந்த பிறகு தூர நிகழ்ச்சிகளை அவர் ஓரளவு ஊகித்துக் கொண்டார். பந்தங்கள் வேகமாக எங்கும் அசைந்ததாலும் உருவிய வாளால் யவன வீரர் தலைவன் அங்குமிங்கும் அடையாளம் காட்டியதாலும் கரிகாலனை தேட முயற்சி நடக்கிறது என்பதை அறிந்த அடிகள் குடிசையை தாக்கிய வீரர்களிடமிருந்து கரிகாலன் தப்பிவிட்டான் என்பதை அறிந்து கொண்டதால் ஓரளவு ஆச்சரியமும் கொண்டார். குடிசையின் குறுகிய உட்பகுதியில் மூன்று வீரர்களை வாள்கொண்டு சமாளிப்பதே கஷ்டம். தவிர அவர்களை மீறி வெளியே வருவது அதைவிட கஷ்டம். வெளியே வந்தாலும் சூழ்ந்து கொள்ளக்கூடிய மற்ற வீரர்களை சமாளிப்பது மாபெரும் கஷ்டம். இத்தனையையும் மன்னர் எப்படி சாதித்தார் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட அடிகள் கரிகாலனை ஏராளமான பேர்கள் தேடுவதைக் கண்டு அவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் என்ன ஆவது என்று கவலையும் கொண்டார். அந்த கவலையின் விளைவாக தாமாவது சென்று கரிகாலனுக்கு உதவலாமா என்று நினைத்தார். அந்த நினைப்பை செயல்படுத்த முன்பாக தூண்களை நோக்கி பந்தங்கள் நகர்வதைக் கண்ட அடிகள் தன் தலையை நீட்டினால் வீணாபத்தை தவிர உதவி ஏதும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு பரபரவென்று பின்னால் இருந்த ராணிக்கு அருகில் பொதிகளுக்கு இடையில் தாமும் பதுங்கிக் கொண்டு தமது மீதும் இரண்டு பொதிகளை எடுத்து போட்டுக் கொண்டார். பந்தங்களோடு வந்த பெரும் கூட்டம் நீண்ட நேரம் அந்த மண்டபத்தின் பகுதிகளை சோதனை செய்தது. சில பரதவர் பொதி மூட்டைகளில் சிலவற்றையும் அகற்றி ஆராய்ந்தனர். அடிகளை பிடித்த நல்ல காலமோ அல்லது ராணியை பிடித்த நல்ல காலமோ தெரியாது. வந்திருந்த பரதவர் அதிக நேரம் தேடாமல் வெகு சீக்கிரம் பந்தங்களை எடுத்துக்கொண்டு அகன்றனர். அதுவரை பதுங்கிக் கொண்டிருந்த அடிகள் மெல்ல எழுந்து தமது மீது படிந்திருந்த பொதி பஞ்சு உதிரிகளை துடைத்துக் கொண்டார். மூக்கிலும் பஞ்சின் பகுதிகள் சில நுழைந்து இருந்ததால் தும்மல் ஒன்று அவருடைய பெரும் நாசியிலிருந்து எழுந்தது. அடிகள் சகுன சாத்திரத்தை நன்றாக அறிந்தவர்தான். எந்த நல்ல காரியத்திற்கும் ஒற்றை தும்மல் கெடுதல் என்பதை அவர் அறியாதவர் அல்ல. ஆனால் ஒருவன் ஒரு நல்ல காரியத்திற்கு கிளம்பும் போது வேறு ஒருவன் தும்மினால்தான் கெடுதல் என்று தமிழகத்தில் சொல்லுவார்கள். ஆனால் தமது தும்மலே நமக்கு பெரும் விரோதி என்பதை அடிகள் அன்றுதான் உணர்ந்தார். அவர் தும்மலை எதிர்பார்த்தவை போல் புகாரின் அந்த பெரும் தூண்களுக்கு இடையே இருந்த பொதி மூட்டைகள் திடீர் என்று புரண்டன. சில பொதிகள் அவரை நோக்கி மெல்ல நகரவும் தொடங்கின. அடுத்து வினாடி புரண்ட பொதிகளின் மறைவில் இருந்து வாள் தாங்கிய 100 உருவங்கள் திடீர் என்று எழுந்தன. அவை அடிகளை மட்டுமல்ல பொதிக்கும் அடியிலிருந்த ராணியையும் வளைத்துக் கொண்டன. ராணி எழுந்திரு என்று அதட்டலான குரல் ஒன்றும் சற்று தூரத்திலிருந்து எழுந்தது. அந்த உத்தரவை ஆமோதிப்பது போல பெரும் தூண்களும் பறந்த அந்த மண்டபத்தின் பாறாங்கற் கூரையும் ராணி எழுந்திரு என்று பயங்கரமாக எதிரொலி செய்தன. அடிகள் ஏதும் புரியாமல் இரவில் நிகழ்ந்த அந்த இந்திர ஜாலத்தைக் கொண்டு அடியோடு திகைத்தது அல்லாமல் தன்னை சூழ்ந்தவர்களை நோக்கி ஆடு திருடிய கள்ளன் போல விழித்துக் கொண்டும் நின்றார். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.